மலைக்கோயிலுக்கு பெயர்க்கு வான்மொழி பட்டிக்கையர்கள் குளிமேற்கும் நேர்கள் அனைவருக்கும் இங்கிதமான வணக்கங்கள். ஏறக்குறைய மனக்கோயில் கேட்பதே அன்றாட சாப்பாடுகளை சாப்பிடுகின்ற பல்வேறு வகையான குழுங்கு முறை இருக்கிறது. வேலைக்கு போகின்ற பொழுது சாப்பிடுகின்ற முறை, வேலையால் வந்து இன்னொரு வேலை இருந்தால் சாப்பிடுகின்ற முறை, இனிமேல் எந்த வேலையும் இல்லை என்று உட்கார்ந்து சாப்பிடுகின்ற முறை, சாப்பிடாமலே அலைகின்ற முறை, பல்வேறு தினிசான சாப்பாடு வகை இருக்கும். இருந்தாலும் அதை சாப்பிடுவதற்கான முறை இருந்தும் எங்களுக்குள் இருப்பதில்லை. மேலத்தைய நாடுகளில் சாப்பிடுவதற்கென்றே நேரம் ஒதுக்குவார்கள். 2-3-4 மணி நேரமாக சமையல் அறையில் இருந்து சமைக்கின்ற தாய், மனைவி, சகோதரி அல்லது மாமா, மாமி யாராக இருந்தாலும் 4 மணி நேரம், 3 மணி நேரம் மிகவும் கஷ்டப்பட்டு சமைக்கின்ற அந்த சாப்பாடை 4-5 நிமிடங்களில் சாப்பிடுகின்றவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். எனவே சாப்பிடுவதும் இந்த நிகழ்ச்சி கேட்பதும் ஏறக்குரிய ஒரே மாதிரியானவை. மனக்குயில் என்பது கூட கேட்டுக்கொள்வதற்கான ஒரு மாற்றம். ஒவ்வொரு வேலையும் செய்து கொண்டு வானொலி கேட்பது, தொலைபேசியிலே பேசிக்கொண்டு வானொலி கேட்பது, தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டு வானொலி கேட்பது, வெவ்வேறு வேலைகள் செய்து கொண்டு கூட வானொலி கேட்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி அமைதியாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வானொலியை மட்டும் கேட்பது. என்னை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் இருக்கிறார். அந்த நேயர் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஆரம்ப இசையிலிருந்து முடிவு வரைக்கும் அவர் கேட்கிறார். சொல்லப்படுகின்ற வார்த்தைகளையே சிரமமாக கிரமமாக உள்வாங்குகிறார். அதற்கான பாடல்களை மிகவும் உள்ளூர்ந்து கவனிக்கிறார். நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு அவர் அதற்கான விமர்சனங்களை முன்வைக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த நான் தான். மனக்குயில் கேட்கிறோம் என்று சொல்கிறோம். குன்றமே இல்லாமல் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு யோசிப்பது என்பது கூட ஒரு சுவாரஸ்யமான விடயம். கற்பனை வருங்காலத்தை பற்றியது. ஒரு நண்பனை பற்றியது, ஒரு காதலியை பற்றியது, மனைவியை பற்றியது, குழந்தைகளை பற்றியது, உடன்பிறப்புகளை பற்றியது, நாட்டை பற்றியது, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு 649 விழுந்தால் என்ன செய்யலாம் என்று கூட உட்கார்ந்து யோசிப்பதுண்டு. உட்கார்ந்து யோசிப்பது ஒரு அனுமான சுகம். கற்பனையில் வாழ்வது, கற்பனையான நினைவுகளை மனதுக்குள் விதைத்துவிட்டு அறுவடைக்காக காத்திருப்பது, அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு சொறி மாதிரி. சொறி மாதிரி என்றால் கை காலில் எங்காவது சிறங்கு வந்துவிட்டால் சொறையும் போது ரொம்ப இனிமையாக ஒரு சுகம் இருக்கும். சொரிஞ்சு பாருங்கள், ஒரு சுகம் இருக்கும். சொரிந்து சொரிந்து சுகத்தை தேடிவிட்டு பின்னர் பார்த்தால் புண்ணாக்கிவிடும். அடடா, இந்த கற்பனைகளும் அவ்வாறானதுதான். நினைத்து பார்ப்பதற்கும் சுவைத்து பார்ப்பதற்கும் இலக்குமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தை பாழ்படுத்தி விடுகிறோம் என்பது இந்த காயம் மாதிரி. தேவையில்லாத விடயங்களை மனசுக்குள் போட்டு விரும்பி விரும்பி அதற்கான நேரத்தை செலவழித்து அந்த கற்பனையிலே இருப்பது பிரயோசனமில்லாதது. அதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேரத்தை விரயம் செய்வது. ஒரு நல்ல உறவை, நல்ல மனிதனை, நல்ல விடயங்களை சிந்திப்பதற்கும் ஒன்றுமே இல்லாத ஒன்றை நினைத்து சிந்தித்து கற்பனையில் சுகம் காண்பது, அது கிட்டத்தட்ட ஒரு சொறி மாதிரி. சொறிய சொறிய இன்பம் சொறிந்தவின் காயம் பொன். அவ்வாறானதுதான் கற்பனையில் வருகின்ற இன்பங்களும் கூட. எதற்கு இதை ஆரம்பித்தேன் என்பது இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கான ஒரு முறையை பற்றி சொல்வதற்காக ஆரம்பித்தேன். ஒரு உணவை உண்பதற்கு வீட்டை போய் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு நன்றாக குளித்துவிட்டு மேசையில் வந்து உட்கார்ந்து தொலைபேசி எல்லாம் அணைத்து வைத்துவிட்டு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மேசையிலிருந்து உணவை ருசித்து சாப்பிட்டு அந்த சாப்பிட்டவருக்கு நன்றி இருக்கிறது நன்றி தெரிவித்து அதில் இருக்கின்ற குறைபாடுகளை சொல்லி இருந்தாலும் இது போட்டால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று சமைத்தவரையும் உற்சாகப்படுத்தி அந்த பண்டங்களை ருசி பார்த்து உண்பது, அது ஒரு தனியான சுவை. நின்று கொண்டும் நடந்து கொண்டும் ஓடிக்கொண்டும் சாப்பிடுவதில் என்ன திருப்தி இருக்கிறது, எதற்காக உழைக்க வேண்டியிருக்கிறது, அப்படி ஒரு சாப்பாடு தேவையாக இருக்கிறதா, அது உடம்பில் தன்னும் சுவருமா என்ன? அவ்வாறானதுதான் இந்த நிகழ்ச்சியும் கூட. ஓடிக்கொண்டு நின்று கொண்டு வேறு வேலை பார்த்து கொண்டு கேட்பதற்கான ஒரு நிகழ்ச்சி என்று நான் இதை நினைப்பதில்லை. அதற்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. கண்களை மூடி நினைவுகளை மனசுக்குள் புதைத்து வைத்துவிட்டு மூளையை காய போட்டுவிட்டு மனஸ் வாசலை மட்டும் திறந்து வைத்துக் கொண்டு கேட்டால் சில வேளைகள் இன்னும் ஒருமுறை கேட்க வேண்டும் போல் தோன்றும். பழைய மன கோயில்களை நானே நின்று நிதானித்து சுவாரஸ்யமாக சிந்தித்து சிரித்து கூட இருக்கிறேன். இவற்றையெல்லாம் நானா சொன்னேன் என்று கூட சில வேளைகளில் இயங்குவது உண்டு. அதனால் இதற்கு எந்த விதமான எழுத்துகளும் இருக்காது. மனசிலிருந்து உதடு வழியாக நேரடியாக வானிலைக்கு வெளியேறுவது. அப்படி என்றால்தான் உண்மை வரும், அலங்காரம் இல்லாத வார்த்தைகள் வரும், அரிதாரம் பூசாத மனக்கருத்துக்கள் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக, தெருவோரத்தில் என்றோ குருநாள் ஒருவரை பார்த்து மீண்டும் அவரை மனசுக்குள் நினைவுக்குள் கொண்டு வந்து நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று விசாரித்து உங்களை எனக்கு தெரியவில்லையே என்று அவர் கேட்கின்ற போது, இல்லை, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உங்களை விமான நிலையத்தில் பார்த்திருக்கிறேனே, அப்பொழுது நீங்கள் உங்கள் பெயர் ஊரெல்லாம் சொல்லி என்னோடு பேசியிருக்கிறீர்களே, இரண்டு பேரும் தேநீர் அருந்தியிருக்கிறோமே, நீங்கள் உங்கள் வீட்டு புதனங்கள் எங்கள் வீட்டு புதனங்கள் எல்லாம் அலசி ஆராய்ந்திருக்கிறோமோ, நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டால் அவருக்கு நினைவு வரவில்லை என்றால் அவருக்கு என்னை மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்க முடியவில்லை என்றால் அன்றைய பொழுதுக்காக அன்றைய நேரத்திற்காக என்னை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், அல்லது அவரை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். குறுகிய கால இடைவெளிக்குள் உறவுகளை பரிமாறிக்கொள்வது கூட இவ்வாறானதுதான். குருவரை குருவர் பயன்படுத்திக் கொள்ளுதல். கொஞ்ச நேரத்தை செலவிடுவதற்கு குருவர் அகப்பட்டிருப்பார், அவ்வளவுதான். நினைத்து பார்த்தால் சில வேளைகளில் வேடிக்கையாக இருக்கும். அடடா, இதுவெல்லாம் நானா என்று. எங்களை பற்றி எங்களுக்கே தெரியாத ஒரு காலம் இருக்கிறது. நாங்கள் யார், அவர் யார், என்னை எனக்கு அறிமுகப்படுத்தியது யார், நான் எப்படியானவன், என்னுடைய நல்ல பக்கம் என்ன, என்னையே எனக்கு பிடிக்காத பக்கம் என்ன, என்னை பிடிப்பதற்காக எல்லோரும் பார்க்கின்ற பக்கம் என்ன, எல்லோருக்கும் ஒழித்து வைத்திருக்கின்ற என்னுடைய பக்கம் என்ன, நான் யார், இவ்வாறான ஒரு கேள்வியை எல்லோரும் தங்களது மனதுக்குள் கேட்டு பார்த்தால் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிடும். உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் யார், உங்களுடைய நல்ல பக்கங்கள் என்ன, நீங்கள் சமூகத்திற்கும் உங்களுக்குமே தெரியாமல் மறைத்து வைத்திருக்கின்ற பக்கங்கள் என்ன, உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே பிடித்தமான பக்கங்கள் என்ன, நீங்கள் எதற்கு பயம், எதற்கு பயம் இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உங்களை எல்லாம் கவர்ந்தவர் யார், உங்களால் கவரப்பட்டவர் யார், மொத்தத்தில் நீங்கள் யார், உங்களுக்கு ஒருமுறை உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை உங்களுக்கு ஒருமுறை அறிமுகப்படுத்திக் கொண்டால் மிஞ்சுவது என்னவாக இருக்கும்? உங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களையும் தட்டிக் கொண்டு போனால், நின்று நிதானித்து இந்த பக்கத்தை தட்டலாமா தட்டலாமா, அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா என்று ஒரு கதை புத்தகத்தில் இருக்கின்ற படங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்த படத்தை அடுத்த பக்கத்தை திறந்து பார்ப்பதற்கு பிரட்டி பார்ப்பதற்கு மனமில்லாமல் அதே பக்கத்தை திரும்ப திரும்ப பார்க்கின்ற ஒரு கணம் இருக்கிறதல்லவா? அந்த கணம் போல உங்களுக்குள் உங்களுடைய பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் யார்? உங்களை உங்களுக்கு ஒருமுறை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யார்? இந்த அறிமுகத்தின் பின்னால் உங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வருகிறதா அல்லது விருப்பு வருகிறதா? உங்களுக்குள் ஒழித்து வைத்திருக்கின்ற பக்கங்களை வெளியே எடுத்து போடுகின்ற பொழுது இதுவரை காணவும் நீங்கள் எந்த லோகத்தில் வசித்தீர்கள் என்ற ஒரு எண்ணம் வருகிறதா? எல்லோருக்கும் பிடித்தமான அந்த பக்கங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு காட்டியிருக்கிறீர்களா? இவ்வாறான பல விடயங்கள் இருக்கும். ஒருவரையும் ஒருவருக்கும் அறிமுகம் செய்யாமல் எங்களுக்குள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள். கடந்து மனங்களை வென்று மனிதர்களுக்கான பாடல்.
இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே என்ன செய்து வாழுகின்றாய் உலகிலே உலகிலே? இன்று வந்து நாளை போகும் நிலையிலே நிலையிலே
வாங்கி வந்த கடனை தீர்க்க தயார். அழகை ஆக்கினான். யாருக்காக நபியை இங்கே அனுப்பினான்?
சிறுவனாக இருந்த காலத்தில் நீங்கள் நாங்கள் எல்லோருமே ஒரு விடயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவதுண்டு. இந்த கார் எப்படி ஓடுகிறது? இந்த கப்பல் எப்படி ஓடுகிறது? இந்த ஆகாய கப்பல் எப்படி ஓடுகிறது? இவ்வளவு பேரை சுமந்து கொண்டு எவ்வாறு போகிறது? ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அதையும் விட இன்னும் சிறுவனாக இருந்த காலத்தில் இந்த வானொலி பெட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்! இந்த பாடல் எவ்வாறு இதற்குள் வருகிறது? இதில் பேசுகின்ற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வானொலிக்கு உள்ளேயே இருக்கிறார்களா? இப்படி பல கற்பனைகள். இந்த வானொலி பெட்டிக்குள் இருந்து இவர் இவ்வளவு பேர் எவ்வாறு இருக்கிறார்கள்? இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சின்ன வயசில் ஏறக்குறைய 60களில் சுகாதாரத்தை பேணுவது எவ்வாறு என்று கிராமம் கிராமமாக சுகாதாரப்பட காட்சி காட்டிப்பார்கள். கைகளை கழுவிவிட்டு ஆப்பிளை சாப்பிடுங்கள் என்று சொல்வார்கள். கைகளை கழுவலாம், ஆப்பிளுக்கு எங்கு போறது? மண்ணுக்குள் கைகளை அலைந்து விளையாடி பிற்பாடு வீட்டுக்குள் வருகின்ற பொழுது கை கால்களை நன்றாக அலம்புங்கள் என்று சுகாதாரப்பட காட்சியில் கிருமிகளால் வருகின்ற நோய்களை பற்றி அந்த காலங்களில் கிராமம் கிராமமாக சுகாதாரப்பட காட்சி காண்பிப்பார்கள். அது ஒரு கோவில் வீதியில் இருக்கும், ஒரு ரயில் ஒன்று சுற்றி கொண்டிருக்கும், முன்னே இருக்கின்ற சுவரிலே அது விழும். படம் முடிந்தவுடன் சுவருக்கு பின்னால் போய் பார்த்திருக்கிறோம், யாரப்பா ஒருவரையுமே காணவில்லையே. சின்ன சிறு வயசு கனவுகள், தெரியாத உலகங்கள், புலம்பெயர்ந்து எங்கே வந்த பிறகு எங்கே இருக்கின்ற எத்தனை விடயங்களை பார்த்து இவ்வளவு பெரிய ஆள் வந்த பிறகு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். இவையெல்லாம் எவ்வாறு நடைபெறுகிறது? எவ்வாறு இது சாத்தியமாகிறது? இப்பாறு விண்வெளிக்கு போகிறார்கள், ஒன்றுபேருமே இல்லாத அந்த சஞ்சாரத்தில் இப்பாறு சமாச்சாரம் சஞ்சரிக்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விஞ்ஞானம் அவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒருவருக்கு சிறுநீரகம் மாற்ற வேண்டும் என்றால் அவர் கடையில் போய் அவரே வாங்கிக் கொண்டு வரலாம். இதயம் மாற்ற வேண்டும் என்றால் அவரே சென்று அவரே வாங்கிக் கொள்ளலாம். உலகம் அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்துவிடும். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அவ்வாறாக இருக்கு. இவற்றையெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஒருவர் யாரோ, அது இயேசுவாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இவற்றையெல்லாம் சிருஷ்டித்து இவற்றையெல்லாம் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் உண்மையிலேயே இருப்பார் என்றார். ஒரு இறைவன் என்று ஒருவர் எங்களுக்கு அப்பால் ஒருவர் இருப்பாரே. ஆனால் உண்மையில் அவரைப் போல வேடிக்கையான மனிதர்கள் உலகத்தில் எங்குமே இல்லை. இந்த மனிதர்களுக்கு தெரிகின்ற வினோத அலங்காரங்கள், இந்த மனிதர்களுக்குள் ஏற்படுத்துகின்ற பல்வேறு விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டவனை நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கும், எரிச்சல் வராது. அவர்களுக்கு ஒரு விளையாட்டு. ஏன் என்று பாருங்கள், 76 வயதில் 12 மில்லியன் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது. தேவையா? எதிர்பார்ப்பவனுக்கு வாழ்க்கையினுடைய வட்டத்தின் ஓரத்தில் நிற்கின்ற ஒருவருக்கு 12 மில்லியன். எங்கோ ஒருவர் ஒரு இடத்தில் அனாதையாக சாப்பிட முடியாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தெருவோரத்தில் பிச்சை எடுக்கிறார்கள். ஆண்டவனை நினைத்து பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறதா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு குசும்பு மாதிரி ஆண்டவனுடைய விளையாட்டுகளை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு வேடிக்கை மாதிரி, ஒரு குசும்பு. இவருக்கு கொடுப்போம், இவருக்கு இல்லாம பண்ணுவோம், அவரை கலைப்போம், இவரை விரட்டுவோம், இவரை அளவிடுவோம், அவரை சிரிக்க வைப்போம். இது என்ன விளையாட்டு? எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டால்தான் அவர்களுடைய விளையாட்டு சரியாகும். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் இந்த விளையாட்டுகள் ஆண்டவனுக்கு சரிவரும். நாமளே கபோதி அப்படி என்று உட்கார்ந்துவிட்டால் ஆண்டவனால கூட எங்களை அசைக்க முடியாது. விருப்பம் இல்லைப்பா, விட்டுடப்பா.
நெஞ்சம் என்னும் பூங்கடலில் ஆசைக்கனா பூத்திருக்கு, கைகளிலே அள்ளித்தர காலம் இங்கே காத்திருக்கு. ஆரோக்கம் இருக்கிற மக்கள் மனசில்ல துக்கம் இல்ல, ஆதுக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, அவக்கம் இல்ல. தெய்வம் கொஞ்சம் கண் துறந்தா எனக்கொரு வழி வரக்கும், இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும். மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு துக்கம் தொலையட்டும் நம்ம விட்டு, அம்மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு ஹே துக்கம் தொலையட்டும் நம்ம விட்டு. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல, துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல, வெக்கம் இல்ல. உள்ளம் கையளவு உள்ளத்திலே ஏக்கம் எவ்வளவு, வெள்ளி மேகம் சுத்தி வரும் எல்லை இல்ல வானம் அவ்வளவு. கடலு தண்ணி தாகம் தீர்க்காதப்பா, கண்டது நீயும் எண்ணி ஏங்காதப்பா. எல்லாருக்கும் அழகு வச்சா யாரு அது, கடை எழுதாம எழுதி வச்சா எவ்வளவு. இங்கு இருப்பது மட்டும் போதும் போதும் என்று நீ அதந்த தக்கிடத தக்கிடதம் மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு அதுக்கும் போல எட்டம் நம்ம விட்டு. மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு அதுக்கும் போல எட்டம் நம்ம விட்டு. ரொக்கம் இருக்கிற மக்கள் மனசில துக்கம் இல்ல துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல வெக்கம் இல்ல. தெய்வம் கொஞ்சம் கண் துறந்தா ஏழைக்கு ஒரு வழி வரக்கும். இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும் மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு அதுக்கும் தோலையட்டம் நம்ம விட்டு. மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு அதுக்கும் தோலையட்டம் நம்ம விட்டு. மனசில துக்கம் இல்ல துக்கம் இல்ல. ரொக்கத்தை செட்டிட என்னும் சிலருக்கு வெக்கம் இல்ல வெக்கம் இல்ல. தெய்வம் கொஞ்சம் கண் துறந்தா எனக்கு ஒரு வழி வரக்கும். இன்ப வெள்ளம் பொங்கி நிற்கும் மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு துக்கம் போல எட்டம் நம்ம விட்டு. அம்மத்தளம் மத்தளம் கொட்டு கொட்டு ஹே துக்கம் போல எட்டம் நம்ம விட்டு.
கிட்டத்தட்ட ஒவ்வொரு விடயங்களிலும் ஏதோ ஒரு விடயம் இருக்கும். அதாவது அதை ஏமாற்று என்று சொல்ல முடியாது, அதில் ஒரு கள்ளம் என்று கூட சொல்ல முடியாது, ஒரு வியாபார தந்திரம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். திருவிழா காலங்களில் கடலை வாங்கியிருப்பீர்கள். கடலை வாங்குவதாக நடித்து எல்லா கடலையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு போயிருக்கிறோம். இது என்ன வில இப்பொழுது வறுத்ததா, அது என்ன வில இப்பொழுது வறுத்ததா, சூடாயிருக்கிறதா என்றெல்லாம் கிள்ளி பார்த்து அதுவே வயிறு நிறைந்துவிடும். சில வழிகளில் கடலை விற்கின்ற பெண்மணி கையை போடவர் அரடு கையை வாங்குறதா சொல்லு என்று உஷாராக பேசுகிறவர்கள் கூட நிறைய பேர் இருப்பார்கள். நீங்க எல்லாம் பார்த்தது போதும் என்று சொல்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் விற்கின்ற அந்த சுண்டு, இந்த டின் பால், வருகின்ற அந்த டின் அல்லது ஒரு குவளை, அவர்கள் அளந்து போடுகின்ற ஏதாவது ஒரு குவளை, அதில் இரண்டு விதமான விடயங்கள் இருக்கும். குன்று கீழ்பக்கத்தால் தோண்டி மேலே மிதத்தி இருப்பார்கள், அல்லது குள்ளுக்குள் ஏதாவது வெட்டி நிறைத்திருப்பார்கள். வெளியில் பார்த்தால் பெரிதாகத்தான் தெரியும், அளந்து போட்டா இம்புட்டு தான் வரும். அது ஒரு வகையான வியாபாரம் தான். எல்லாவற்றையும் வேண்டி நிமித்து கொட்டி கவிட்டு பார்த்து வாங்குகிறோம் என்பது வேறு விடயம். இருந்தாலும் அது பார்வைக்கு அப்படித்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் சம்பாதித்து ஒன்றும் கோட்டி கட்டவில்லை. இருந்தாலும் அன்றாட வயிற்றுக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன ஏமாற்று வித்தை, அவ்வளவுதான். அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் வெளிப்படையாக எங்களை ஏமாற்றியவர்கள், கள்ளம் கபடமற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு தெரியக்கூடியதாக அந்த சுண்டு, அந்த குவளை இருந்திருக்கிறது. அதை நிமித்தி பார்த்து கவிட்டு பார்க்க எங்களை அனுமதித்திருக்கிறார்கள். நாங்களும் பார்த்து அதற்குள் வருகின்றது அவ்வளவுதான் கடல் என்று தெரிந்து கொண்டும் வாங்கியிருக்கிறோம். அது முன்னால் நடக்கின்ற ஒரு ஏமாற்று என்று தெரிந்தாலும் கூட, இங்கு டைகட்டி ஏமாற்றுவர்களை பார்க்க அவர்கள் ஒன்றும் எங்களை ஏமாற்றவில்லை தானே. லேப்டாப்போடு உட்கார்ந்திருந்த ஏமாற்றுவர்களிலும் பார்க்க அவர்கள் என்னத்தை ஏமாற்றிவிட்டார்கள், வயிற்றுக்காக ஏமாற்றினார்கள், அவ்வளவுதான். மனிதர்களை படிப்பதற்கு இரண்டு மூன்று தசாப்தங்கள் என்ன எவ்வளவோ காலம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு வகையில் வந்து ஏமாற்றுவார்கள். அதனால் தான் கந்தசஷ்டியில சூரன் போர் நடக்கிறதோ தெரியவில்லை. சூரன், முருகப்பெருமான் சூரனை அழித்ததாகத்தான் சொல்வார்கள். ஆனால் சூரன் அழிக்கப்படவில்லை, சேவலாகவும் மயிலாகவும் முருகனுடன் தான் இருக்கிறார். முருகனுக்கு ஏமாற்றுவதற்காக எத்தனை வேடமிட்டு வந்து மாற்றி மாற்றி ஏமாற்றி வெல்ல பார்த்தான். மனிதர்களும் அப்படித்தான், எத்தனை முகங்கள். இந்த மனிதர்களை படிப்பதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் முழுமையாக பார்த்தால் முன்னுக்குள் நிற்பது மூளை அல்ல, மனசுதான். மூளையை ஏமாற்றுவது கஷ்டம், மனசு ஏமாற்றுவது சுலபம். மனசு எப்பொழுது மூளைக்கு தெரியாமல் செயல்படுகிறதோ அப்பொழுது கண்டிப்பாக ஏமாறும். அது தெரியாமல் நடக்கின்ற விடயமாக இருக்கலாம், தெரிந்து நடக்கிற விடயமாக கூட இருக்கலாம். மனசுக்கு பிடித்தால் அது நடைபெற்று போகிறது. இன்றைக்கு ரொம்ப ஓவராக கதைக்கிறேனோ, சில வழி அப்படி என்ன தோன்றுகிறது. ஏறக்குறைய 35 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி இருக்கிறது. 2 பாடல் தான் ஒலிபரப்பாகி இருக்கிறது. அப்படி என்றால் நிறைய கதைத்து விட்டேனோ. இங்கிருக்கலாம், இந்த கடலை மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து பேக்ல போடுங்கோ, $5, $5 என்று சொன்னால் சோழன்பெரி கூட போட்டு கச்சான் குறையை தான் போடுவார்கள். வீட்டை கொண்டு போய் பார்த்தா தான் தெரியும், இடையே நிறைய சோழன் தான் இருக்கு, கச்சான் குறைவா இருக்கு. ஒரு காலத்தில் நிறைய பாடல்களாகவே ஒலிபரப்பாகி இருக்கிறது மணக்குயல். இன்று பார்த்தால் 2 பாடல் தான் ஒலிபரப்பாகி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கூட கதைக்கிறேன் என்று, பாடல்களை விட்டு கதைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் என்று எண்ணி பார்த்தால், அப்படிதான் நான் நினைத்தேன். கொஞ்சம் கூட கதைத்து விட்டேனோ? வளமையான விருந்தா இல்லாமல் கொஞ்சம் ஓவராக, அதுக்கு என்ன காரணம்? மனசுதான், மனசோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
மனசே 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 மனசே
மனசே நீ எங்க போக பார்க்கவ,
என்ன
குயில் கேட்கிறோம். இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அந்த கலை தெரிந்தவர்கள் ஜெயம் கொண்டார் வென்று விடுவார்கள். அது ஒரு ஆண்கள் பெண்கள் வயதுவர்கள் சிறுவர்கள் யாராக இருந்தாலும் எப்படி ஒரு விடயத்தை சொல்லி விஷயத்தை முடித்துக் கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. எல்லோருக்கும் இயலாது. அவர்கள் மனசுக்குள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. அந்த சொல்கின்ற பாங்கும் முகமும் கேட்பவர்களே கொண்டும் சிந்தியாமலே ஓம் என்று சொல்ல வைத்துவிடும். மனசுக்குள் என்னதான் நினைக்கிறார்களோ யாருக்கு தெரியும், அதெல்லாம் தேவையும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த சொல்லை கேட்கின்ற பொழுது, அதை பேசுகின்ற பொழுது அவர்களுடைய முகம் காட்டுகின்ற அந்த நபர் சங்கிலும் அவர்கள் பாவிக்கின்ற அந்த சொற்பிரயோகமும் சரியப்பா என்று ஓம் சொல்ல வைத்துவிடும். சில பேர் மனசுக்கு நன்றாக நினைப்பார்கள், நல்ல விஷயத்தையே நினைத்துக் கொண்டு கேட்பார்கள். முகமும் அது ஒத்துழைக்காது, வார்த்தையும் நன்றாக வந்து விழாது. கஷ்டமப்பா, என்னால் முடியாதப்பா என்று சொல்லத்தான் என்ன தோன்றும். காரணம், அந்த கலை புரியாமல் இருக்கிறார்கள். குரு விஷயத்தை ரெண்டு விதமாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஒரே விஷயத்தை பல்வேறு விதமாக சொல்பவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது உங்களை ஓம் என்று சொல்ல வைப்பதற்கான சொற்பிரயோகம், நீங்களாகவே இல்லை என்று சொல்ல வைக்க வேண்டும் என்பதற்கான சொற்பிரயோகம், இல்லை நீங்கள் மறுக்க வேண்டும் என்பதற்கான சொற்பிரயோகம். இது எல்லோருக்குமே கைவந்த கலை அல்ல, ஒரு குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். நாங்கள் சில வேளை சொல்கிறோம், அக்கா நீங்க போய் கேளுங்கோக்கா, அண்ணா நீங்க போய் கேளுங்கோ, மாமா நீங்க போங்கோ. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த வசீகரமும் இருக்கிறது, அந்த சொற்பிரயோகமும் இருக்கிறது. அவர்கள் இந்த சொற்களுக்கு ஏற்ற வகையில் முகம் ஒத்து கொடுக்கிறது, ஒத்து போகிறது. நிச்சயமாக இவர்கள் வென்று வருவார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. அக்கா நீ போனபடியால முடிஞ்சதக்கா, நாம் போனன் பட்டுது என்று சொல்பவர்களை நிறைய பார்க்கிறோம். என்னவென்று யோசித்து பார்த்தால் அது அவர்களுக்கு கைவந்த கலை அல்ல. மற்றவருடைய பலவீனத்தை எவ்வாறு அடிப்பதென்பது இவர்களுக்கு கைவந்த கலை. குரு விஷயத்தை இரண்டு விதமாக சொல்கின்ற பல பேரை நாங்களும் பார்த்திருப்பீர்கள். அது பாடல்களிலும் இருக்கிறது. ஒரே விடயத்தை இரண்டு விதமாக சொல்கின்றவர்கள் இப்படியும் சொல்வார்கள்.
சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் தாயங்களாய் கல்லடிகள் தாங்கிய கள்ளி செடி போலவே அழுகிறேன் சோகங்களாய்.
எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன் எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன் எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன் எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன்
சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் தாயங்களாய் கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களாய்
எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன் 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 வளர்த்ததுவும் பாசம் வழுக்குவதும் பாசம் குழந்தை வளர்ப்பதும் பாசம் குளத்தில் வழுக்குவதும் பாசம் காலன் கை கயிறுக்கு மறுபெயரும் பாசம் எல்லாம் ஒன்றென நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன் கழுவிடுதல் காதல் கழுவிடுதல் காதல் கழுவிடுதல் காதல் கழுவிடுதல் காதல் பெண்ணீ தழுவிடுதல் காதல் கை கழுவிடுதல் காதல் கதைவிடுதல் காதல்
வளர்ந்ததும் வெட்ட ஒரு நகமல்ல காதல் இதய குழல் தானடா இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொடுத்தேனடா தினந்தோறும் எனை வதைத்து கனவே சென்று வா கவிதைகள் மட்டும்
கதை விடுதல் காதல் முடிவில் கைவிடுதல் காதல் விடுதலே விடுதலே காதல் என நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் எனக்கேன் வீண் வம்பு நான் சொல்ல மாட்டேன்
இப்படியெல்லாமும் சொல்லலாம் மீண்டும் இன்னொரு மனக்குயில் சந்திக்கலாம் என்றும் அன்புடன் உங்களுடன் இசைக்கும் இளைய பாரதி.